கடந்த வாரத்தில் எங்க ஊருக்கு போயிருக்கும் போது இப்போ எங்க மாமா இறந்துட்டாரு. அவர் இறந்த பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எத்தனையோ இருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல இல்ல என்ன கேலியா பாத்துட்டு, உங்களுக்கு எந்த சடங்கும் இல்லையே அப்படின்னு என்ன கேலியா பார்த்து கேட்டாங்க. நான் நினைச்சுக்கிட்டு அவங்கள லேவியர் ஆகும் படிக்க வச்சா நமக்கு எவ்வளவு சடங்குகள் இருக்கு என்பத நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அந்த ஏசி ஆஃப் ஆன் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த லேவியராம புத்தகத்துல தகன பலிய ஃபர்ஸ்ட் முதல் சாப்டர்ல நம்ம பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு எப்படியோ எனக்கு முதல் சாப்டரே சூடு பிடிச்ச மாதிரி எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவுல ரொம்ப பிரயோஜனமாக அது இருக்கிறத நான் பார்க்கிறேன். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஆசை, தேவனுடைய அன்புல அரவணைப்பின் உணர்வுல நம்ம தொடர்ந்து வாழும், அவருடைய அனுகிரகம் நம்ம மேல இருக்கும்படி வாழும். அதை எப்படி கண்டடைவது? அதனோட வழிதான் தகன பலி. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி, எந்திரிச்ச உடனே நமக்கு மனசுலயே ஆண்டவரே உமக்கு முன்பதாக தகன பலிய கொடுக்கிறேன்ற மாதிரி அவங்க காலையிலயும் மாலையிலயும் கொடுப்பாங்க. ஏன்? ஆண்டவருடைய அனுகிரகம், ஆண்டவருடைய அரவணைப்பு எப்படி அதன் மூலமா தான் பெற முடியும், நம்மனால எதுனால நடக்காது. காலையில் எந்திரிச்ச உடனே இயேசு நமக்காக என்ன செய்தாரு, இயேசுடைய பலிய சிந்தித்து பார்த்து அதன் மூலமா இயேசுவின் அடிப்படையில் அவரை நான் பலியாக கொடுக்கிற ஆண்டவரே, அவருடைய பலியின் அடிப்படையில உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் கேட்கிற ஆண்டவரேன்னு கேட்கும் போது என்ன ஒரு சமாதானம். வேற எப்படி ஆண்டவர்கிட்ட அதை பெற முடியாது? நீங்க போய் என்னன்னோ ஜபிச்சு பாருங்களேன், கிடைக்காது. அதெல்லாம் நம்ம தகன பலியை ஏறெடுத்தா எல்லா புத்திக்கும் மேலான சமாதானமும் தேவனுடைய அருளும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். அது ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கலாம். அதனாலதான் பழைய ஏற்பாடுல ஒவ்வொரு நாளும் காலையில அவங்க தகன பலியை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அந்த அது அனுபவிக்கும் போது தேவனுடைய அன்ப, அவருடைய இரக்கத்தை நம்ம அனுபவிக்கும் போது இயற்கையாகவே நமக்கு மனசுல ஒரு நன்றி பெருக்கு வருது. எவ்வளோ அவர்கிட்ட வர்றதுக்கு நம்ம எவ்வளோ தவறா இருக்கிறோம், எவ்வளோ குற்றமா இருக்கிறோம், ஆனா அதெல்லாம் கூட பார்க்காம தேவன் நமக்கு அரவணைப்போன் தன்னுடைய பிள்ளை மாதிரி நம்மளை நடத்துறாரே. நம்ம திடீர்னு ஏதோ ஒரு தப்பு செஞ்சு உணர்வோடு வரும்போதும் இயேசுவை நினைச்சு நம்ம வந்துடலாம், இயேசுடைய பலியை நினைச்சு நம்ம மன்னிப்பையும் வரவேற்போம் ஆண்டவர்கிட்ட பெறலாம் போது நம்மனால நடந்தது இல்லையேன்ற ஒரு நன்றி பெருக்கு. என்ன ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு, என்ன ஒரு அற்புதமான வழி, கிருபையான வழி என்ற நன்றி நம்ம மனசுல பொங்கித்தான் வருது. எவ்வளவு இரக்கமான பாவிகளுக்கு இப்படி ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறாரேன்னு அந்த நன்றியை நம்ம எப்படி வெளிப்படுத்துறது? சில நேரங்கள்ல என்ன செய்யறதுன்னு கூட தெரியாது. நன்றியில சந்தோஷத்துல என்ன செய்யுது? ஆண்டவருடைய அன்ப, அவருடைய அரவணைப்பு அனுபவிக்கும் போது, அவர் பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது என்ன எப்படி நம்ம பதில் கொடுக்கணும்னு கூட தெரியாது. எப்படி அத ஒரு பெருக்கெடுத்து ஓடுகிற நன்றியை நாம் எப்படி வெளிப்படுத்துவது? நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டாவது சாப்டர் நமக்கு உள்ளுக்குள்ள வெம்புற அந்த நன்றி, பொங்குற அந்த நன்றியை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை நமக்கு காட்டுகிறது. இதுலதான் இங்கிலீஷ்ல கிரெயின் ஆஃபரிங் அப்படின்னு வருது, தமிழ்ல போஜன பலி. கிரெயின் தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா தானிய பலின்னு வந்திருக்கணும். ஆனா அது ஒரிஜினல்ல போஜன பலின்னு தான் இருக்கு. அதனாலதான் அது போஜன பலியாக இல்ல தானிய பலியாக அது சொல்லலாம். இதுவும் நம்மளுடைய இன்னொரு முக்கியமான தேவையை சந்திக்குதுங்க. நான் இப்ப பாரு அடிக்கடி பல காலங்கள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், நாம் சந்தோஷமா இருக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்ம நன்றியா இருக்கிறது இல்ல. நம்முடைய பெருமையான சுயநலம் பிடிச்ச இருதயம் வந்து நமக்கு கிடைக்கிறதுகள்லாம் நம்ம என்னவோ தகுதி உள்ள ஆளுங்க மாதிரி அதை நம்ம அனுபவிச்சோம்னா வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் நம்ம கிடைக்கிற காரியங்கள் நம்ம ரொம்ப தகுதியானவங்க, நமக்கு இதெல்லாம் இன்னும் தேவைன்ற மாதிரி வாழ்க்கையை அணுகுனீங்கன்னா சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்க முடியாது. அதுதான் காரணம், நமக்கு நன்றி இல்லைன்னா சந்தோஷமே வராது. எவ்வளவு வந்தாலும் சரி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, அதுக்கு நன்றியை காண்டி நம்ம கத்துக்கலன்னா வாழ்க்கையில சந்தோஷம்னு வரவே வராது. வரல, ரோமர் 1 அதனாலதான் தேவனை அவர்கள் அறிந்தும் அவர்களை ஸ்தோத்தரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமல் போனதுனாலதான் பலவித துன்பங்களுக்கு, பாவகரமான துன்பங்களுக்கு அவர்கள் உள்ளானார்கள். அதுதான் காரணம். ஆகவே நம்முடைய பெரிய சந்தோஷம் வந்து நமக்கு ஆண்டவருக்கு எப்படி நன்றியா இருக்கிறது நம்ம கத்துக்கணும். கடவுள் நமக்கு இந்த பழைய தகன போஜன பலியின் மூலமாக ஆண்டவருக்கு நம்ம எப்படி நம் நன்றியை வெளிக்காட்டுறதுன்னு இதுல காட்டுறேன். நான் இன்னொன்னு கூட உங்களுக்கு சொல்லலாம். நீங்க காண்டி போஜன பலிய அந்த கொடுக்கறத கத்துக்கலன்னா, பழைய ஏற்பாட்டுல இது கத்து கொடுக்கறது உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. அதனாலதான் இதுக்கு தலைப்பு கூட சோக இருதயங்களுக்கு போஜன பலி. போன வாரம் நம்ம அந்த முதல் அதிகாரத்துல படிச்சது வந்து எரிகிற மனசாட்சிகளுக்கு தகன பலி அப்படி, இது வந்து சோக இருதயங்களுக்கு போஜன பலி. இது மூணு தலைப்புல நம்ம படிச்சுக்குவோம். இந்த போஜன பலியினுடைய தன்மைகள் என்ன, என்னென்னலாம் இதுல இருக்கணும், இதை கொடுக்கக்கூடிய முறை என்ன, மூணாவது இதனுடைய நோக்கம், எந்த நேரத்துல கொடுப்பாங்க, என்ன நோக்கத்துக்காக கொடுப்பாங்க, முதலாவது இதனோட தன்மைகள் என்ன. 1-3 வசனம் வரைக்கும் இது அறிமுகப்படுத்தப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இது வரைக்கும் தெரியாது யாருக்குமே. அறிமுகப்படுத்தப்படுகிறது இது போஜன பலி. 1-3 வரைக்கும் சமைக்கப்படாத வகையான போஜன பலி. இதுல 1-3 வரைக்கும் என்ன சொல்றாரு, இதுல 4 வகையான போஜன பலி கொடுக்கலாம். என்ன, முதலாவது ஒரு மெல்லிய மாவை எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். எந்த மாவு, வார் கோதுமையும் அவன் அதன் மேல் எண்ணெயும் வார்த்து. ஒரு மாவு, அது மெல்லிய மாவு. மெல்லிய மாவுனா ரொம்ப நைஸா அரைச்சிருக்கணும் இல்லைங்களா. அது மெல்லிய மாவு எடுத்துக்கிட்டு, அது எந்த மாவு, அது கோதுமை இருக்கலாம் இல்ல பார்லே, வார் கோதுமை இருக்கலாம். அதுல எண்ணெய போட்டு, அது ஒலிவ எண்ணெய தான் போடுவாங்க, போட்டு அத ஒரு மிக்ஸ் பண்ணி, நம்ம சப்பாத்திகளா மிக்ஸ் பண்ற மாதிரி எண்ணெய போட்டு மிக்ஸ் பண்ணி, அதுல வந்து தூப வர்க்கம், பிராங்கின்ஸ்டைன் வருது இல்லைங்களா, சுகந்த வர்க்கம், ஒரு நல்ல ஸ்மெல்லா இருக்கும்படிக்கு அந்த ஸ்மெல்ல போடணும். ஓகே, மாவு எண்ணெய் அது வந்து சமைக்கப்படாத விதமான முதல் 4 விதமான போஜன பலி. சமைக்கப்படாத முதலாவது மாவை கொடுக்கலாம். 2-4-10 வரைக்கும் 3 வகையான சமைக்கப்பட்ட போஜன பலி நமக்கு சொல்லப்படுகிறது. பாருங்களா, 1-4 வசனத்துல என்ன பார்க்கிறோம், நீ படைப்பது அடுப்பில் என்ன போட்டிருக்கு, பாவம் பண்ணப்பட்டால் போஜன பலி. இது வந்து ஒரு ஓவன்ல, ஒரு அடுப்புல பேக் பண்ணப்படுறது இல்லைங்களா. ஓவன்ல ஒரு அடுப்புல வச்சு ஒரு பேக்கிங் பண்ற மாதிரி, ஓவன்ல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஓவன்ல பேக் பண்றது. அந்த மாவா எடுத்துட்டு போவாம அதை பேக் பண்ணி எடுத்துட்டு போலாம். 5 வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாவம் பண்ணப்பட்டால். ஓகே, பேக் பண்ணது ஒண்ணு, இன்னொன்னு வந்து அது கிரில் பண்ணதுன்னு சொல்லலாம். தட்டையான இதுல சட்டிலயோ ஒரு கிரில்லையோ வச்சு நீ பண்ணி எடுத்துட்டு போலாம். 3-7 வசனத்துல நீ படைக்கிற போஜன பலி வந்து படைக்கப்படுவது சாடியில், பொறிக்கும் சாடி சட்டி, பொறிக்கும் சட்டி. ஓகே, பான். ஆகவே 4 விதமான போஜன பலி. யோசிச்சு பாருங்க, நம்ம வேற விதமான சமைக்கிற ரெசிபி மாதிரி தான். 1, மாவா அப்படியே எடுத்துட்டு போய் எண்ணெய் ஊத்திட்டு கொடு. 2, பேக் பண்ணி எடுத்துட்டு போ. 3, கிரில் பண்ணி எடுத்துட்டு போ. இல்ல கிரில் இல்ல அப்படின்னா நீ நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு போ, சட்டியில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு போ. அந்த மாதிரி 4 விதமான போஜன பலி. இதுதான் 4 விதமான இது கொடுக்கலாம். இது அந்த மாவு சொன்ன மாதிரி கோதுமை மாவு இல்ல வார் கோதுமை பார்லே இருக்கலாம். இதெல்லாம் என்னங்க மாவுன்றீங்க அதுன்றீங்கன்னு நமக்கு ஒரு விசித்திரமா இருக்கலாம். இங்க போன வாரம் எங்க கிராமத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன். அங்க பார்க்கும் போது அங்க செய்யற சடங்குகள் சிலர் எல்லாம் பார்க்கும் போது அந்த இறந்த பிறகு அங்க மாவு வச்சு அங்க நெல் வச்சு என்னென்னவோ வச்சிருக்கிறாங்க, அதை வச்சு இதெல்லாம் வச்சு செய்யும் போது ஒருவேளை அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா புரியும். அந்த கிராமத்தின் இதுல இருந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம நினைச்சுக்கணும், இந்த இஸ்ரேல் மக்கள் அந்த காலத்துல அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை கிராம வாழ்க்கை முறை. இப்ப வனாந்திரத்துல இருக்காங்க, ஆனா இஸ்ரேலுக்கு போன பிறகு அவங்க செய்யற பிரதானமான வேலை கிராம விவசாயம். அந்த விவசாய வேலையில அவங்க அவங்களுக்கு நல்லா புரியும் இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன அப்படின்னு. ஒரு நம்ம மாதிரி நினைச்சுக்க கூடாது, நம்ம காலத்துல ஆபீஸ்ல போறோம் நமக்கு என்ன மாவுனா என்ன போய் ஆபீஸ்க்கு கடையில போய் வாங்கிட்டு வந்துடும். அவங்க பொழப்பே கிராம பொழப்பு. இது பாருங்க, இது வகை வகையான போஜன பலி நம்ம பார்க்கிறோம். இது வந்து தகன பலிக்கு வித்தியாசமானது. தகன பலி வெறும் ரத்தம், அந்த ஆடு மேல கைய வைத்து நெருப்புல கொடுக்கிறது, அது பரிகாரத்துக்காக பாவ நிவர்த்திக்காக கொடுக்கப்படுகிறது. இந்த தகன பலி நீங்க பார்க்கணும் எப்ப பாரு, இந்த போஜன பலி எப்ப பாரு தகன பலிக்கு அதுக்கு அடுத்ததாக செய்கிற ஒரு பலி. ஓகே, இந்த பாருங்க, இந்த சாப்டர்லயும் முதல்ல தகன பலி வருது, அதுக்கப்புறம் வருகிறது இந்த போஜன பலி. ஆகவே இதனோட தன்மைகளை பார்த்துட்டு வரோம். நாலு விதமா இத குடுக்கலாம். இன்னொன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, இத குடுக்கிறவர் வந்து அதுல ரொம்ப ஈடுபாடோடு தன்னையே அடையாளம் காட்டிக்கிற விதத்துல குடுக்கணும். எப்படி பாருங்களே, இதை ஆராதிக்கிறவர் எப்படி இதை எடுத்துட்டு வரணும். ஒருவேளை இந்த இது குடுக்க வருகிறவர் வந்து அவரு ஆடு மாடு கிட்ட போய் ஆடு எடுக்க வேண்டியதுல போன அதிகாரத்துல செஞ்ச மாதிரி, இப்ப என்ன செய்யணும், இப்ப எங்க போகணும், அவருடைய வயலுக்கு போகணும். அவருடைய வயலுக்கு போய் போய் ஏதோ தானா வளர்ற ஒரு செடியிலயோ தானா எத்தனையோ பழங்கள் அது வளரும், அதை எடுத்துக்க கூடாது. இது கோதுமை தான் இருக்கணும். தன் நெற்றினால் வேர்வை சிந்தி உழைச்சி விவசாயம் செஞ்ச ஒரு மாவா இருக்கணும். தங்களுடைய கையின் வேலையின் உழைப்பா இருக்கணும். அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா விவசாயம் உங்களுக்கு. நான் போன வாரம் எங்க ஊருக்கு போயிருந்தேன், ஒரு விவசாயம் செய்யறதுக்கு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி ஒரு வீடியோ கூட எடுத்து சில பேருக்கு அமிச்சேன். எவ்வளவு கஷ்டம், வெரி வெரி டிஃபிகல்ட். யோசிச்சு பாருங்க, ஒன்னும் இல்ல, ரெண்டு மாடை ஒரு பத்து நிமிஷம் ஓட்டுறதுக்கே அந்த அந்த தகுதியில நடக்கணும், நடக்க கூட முடிய மாட்டேங்குது. பயங்கரமா அதை நெரிக்கணும், அதை நெரிச்சுக்கிட்டு அந்த மாடை வேற ஓட்டிக்கிட்டு அதான் அந்த வெயில் கொளுத்துற வெயில்ல அதை ஃபுல்லா ஓட்டி அந்த ஃபர்ஸ்ட் அந்த மண்ணை வந்து தோண்டி அதை உலவி அதை பண்படுத்தணும். அதுக்கப்புறம் விதைக்கணும், விதை எடுத்துட்டு வந்து விதைக்கணும். அதை வந்து மாத கணக்குல காக்கணும், பூச்சி கீச்சி எல்லாம் பிடிக்காம பறவைங்க கிட்ட மாடுங்க கிட்ட அதை காத்து அதுக்கு டெய்லி காலையில நைட்டு தண்ணிய ஊத்தி அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் அப்படியே அது வளர்ந்து வரும். வளர்ந்து வரந்த பிறகு ஆனா அவ்வளவு ஈஸியா யோசிச்சு பாருங்க, நம்ம சும்மா கடையில போய் மாவை வாங்கிடுறோம், எவ்வளவு டிஃபிகல்ட் அந்த காலத்துல. அத காத்து நான் பார்த்திருக்கிறேன், அந்த மாதிரி அதெல்லாம் காத்து இதெல்லாம் வரும்போது அது வளர்ந்து வரும்போது போய் அதை முத்து கூட கொடுத்துக்குவாங்க. ஐயோ எவ்வளவு உயிரெல்லாம் விட்டு இதை நான் காத்து இந்த பயிரை வச்சிருக்கிறேனே அப்படின்னு. சில நேரங்கள்ல இவங்கெல்லாம் விவசாயங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறத பார்க்கிறோம் பாருங்களா, அந்த பயிரெல்லாம் கெட்டு போச்சு இதெல்லாம் போச்சுன்னா மனசே உடைஞ்சிடும். அவங்களுக்கு உயிர குழந்தையே செத்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரினா, அதுல அவ்வளோ அது ஈடுபாடு அவ்வளோ உழைப்பு அதுல இருக்கிறது. அதாச்சு பாருங்களேன், அது அதை அது முதிர்ந்த அந்த அறுப்பை இந்த பயிரை அறுத்து ஸ்டோர் பண்ணி இது நம்ம வந்து தானா வளர்றது இல்லை. ஆகவே முதலாவது அவங்க மாவை எடுத்துட்டு வரானா அந்த தானியத்துக்கு எவ்வளவு உழைச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அந்த பயிர்ல இருந்து எடுக்கணும், அது மாத்திரம் அந்த தானியத்தை எடுத்துட்டு வந்து வார்கோதுமையோ ஏதோ எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும், மெல்லிய மாவாய் மாவாய் இருப்பதாக. மெல்லிய மாவு நமக்கு என்னன்னே புரியாது. ஏன்னா அவங்க வாழ்ற காலத்தை யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல மோட்டர் இல்ல கரண்ட் இல்ல ஒன்னும் கிடையாது. ஒரு மெல்லிய மாவு பண்ணணும்னா அவ்வளவு ஈஸியா, அந்த பெரிய நமக்குனா போய் 10 ரூபாய் கொடுத்து மாவு வாங்கிடுறோம் கடையில. அந்த காலத்துல அந்த தானியத்தை எடுத்துட்டு வந்து பெரிய கல்லுல வச்சு அரைக்கணும். அரைச்ச பிறகும் எவ்வளவுதான் அரைச்சாலும் சொல்லுவாங்க அந்த மெல்லிய மாவு கிடைக்காது, கரடு முரடா கிடைக்கும். அன்னும் அதை வச்சு இன்னொரு நைஸா அரைக்கிற அளவுக்கு பல மணி நேரம் முயற்சி எடுத்து அதை அரைக்கணும். அது அரைச்ச பிறகுதான் அது மெல்லிய மாவு. அது யூஸ்வலா யாரும் ரொம்ப உழைப்பு இருக்கிறதுனால அந்த காலத்துல யாரும் சாப்பிட மாட்டாங்க, அவ்வளவு மெல்லிய மாவை சாப்பிட மாட்டாங்க. ஒன்னு ராஜாக்கள் 4:22 ராஜாக்களுக்கு மட்டும்தான் அது தயார் பண்ணப்படும். ஏன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப இது உழைப்பு, ரொம்ப காஸ்ட்லி. ஆகவே அதுக்கப்புறம் அது அந்த மாதிரி விவசாயம் செஞ்சு அதை அறுத்து அதை மெல்லிய மாவா செய்து அதை சமையல் செய்யணும். கடவுளுக்கு வந்து பாருங்க இதுல எல்லாம் அவனுடைய ஈடுபாடு காட்டுது. அவன் அப்படி எடுத்துட்டு வரானா அதுல தன்னை ஈடுபாடு என்ன, நெருங்கிய ஈடுபாடு இல்ல. ஆண்டவரே நான் உமக்கு கொண்டு வருகிறது என்னுடைய நெற்றியின் வேர்வு, என்னுடைய கையின் பிரயாசம், கையின் பிரயாசம், எவ்வளோ உழைச்சி அதை இதை செஞ்சு கொண்டு வருகிறேன் பாருங்களேன். அந்த விவசாயிங்க தங்களை அடையாளம் அதுல காமிச்சுக்குவாங்க. என்னுடைய கையின் வேலை, அந்த ஒரு 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 வேர்ஷன்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன வருது, உன்னுடைய ஆத்மாவுக்கு அடையாளமாக அந்த போஜன பலியை கொண்டு வா. அப்படின்னா ஆண்டவரே என்னையே படைக்கிற அடையாளமாக, என்னுடைய நன்றியை வெளிக்காட்டும் வண்ணமாக, நான் அவ்வளோ நாள் உழைச்சி கஷ்டப்பட்டது உழைச்சி அது ரொம்ப நேரம் அரைச்சி இதுலாம் என் நன்றியை காட்டுறேன், எனக்கு இருக்கிற நன்றியை காட்டும்படிக்கு அதை மெல்லிய மாவா கொண்டு வந்து என்னை அர்ப்பணிக்கும்படிக்கு நான் அதை கொண்டு வந்து கொடுக்கறேன். அவ்வளவு விஷயம் அதுல இருக்கு. ஓகே, இதை மெல்லிய மாவை கொடுக்கணும், இது தன்னுடைய ஈடுபாடை பார்க்கிறோம். அடுத்ததாக அதுல சிலது சேர்க்க கூடாது என்றார். 11வது வசனத்துல பாருங்க, அதுல வந்து புளித்த மாவை சேர்க்க கூடாது, அதுக்கப்புறம் தேன் சேர்க்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, புளித்த மாவு சேர்க்க கூடாது, தேனை சேர்க்க கூடாது. என்ன சேர்க்கணும், உப்பு, உப்பால் முழுமையா சாரம், எக்கச்சக்கமா உப்பு சேர்த்து அதை சாரம் பார்க்க, உப்புல குறையே வச்சிடக்கூடாது. இன்னொன்னு 14-16 ரொம்ப விசேஷமாக கட்டாயமாக முதல் பலனை, இது எப்போ கொடுக்கணும், அந்த அறுப்பு காலம், நீ அறுப்புன்னு அரிசினா அதை எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்கு கூட, அது முதல் பலனை ஆண்டவருக்கு கூட, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆண்டவருக்கு கூட. ஓகே, இதுதான் அந்த போஜன பலியினுடைய தன்மைகளை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். என்ன கொடுக்கணும், எப்படி எப்படி கொடுக்கணும்னு அடுத்தது பார்ப்போம். உங்களையே நீங்க ஒருவேளை அந்த இஸ்ரவேலுடைய நிலைமைக்கு போட்டு பாருங்க. அவன் ஒரு கூடாரத்துக்கு ஒரு யூதனாக போறீங்க, போகும்போது மாத கணக்குல அந்த பயிரை வைத்து அந்த தானியத்தை அறுத்து அதுக்கப்புறம் அதை மாவாக்கி மெல்லிய மாவாக்கி காஸ்ட்லி எண்ணெய் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் தூப வர்க்கம் போட்டு, தூப வர்க்கம் இன்னும் காஸ்ட்லி, அந்த காலத்துல அந்த பெர்ஃபியூம் ரொம்ப காஸ்ட்லி, ஃப்ராங்கின்சென்ஸ் இல்லைங்களா, அது இயேசுக்கு ஒரு கிஃப்டா ஒரு பறக்கும் போது கொடுத்த ஒரு அந்த இவங்க சாஸ்திரிங்க வந்து கொடுத்த அந்த மாதிரி தூப வர்க்கம் போடணும், ரொம்ப காஸ்ட்லி. ஓகே, நீங்க வந்து இதெல்லாம் கொடுக்கணும், நீங்க முடிவு பண்ணிக்கலாம், மாவா கொடுக்க போறியா இல்ல அத ஓவன்ல பேக் பண்ணி கொடுக்க போறியா இல்ல தவா கிரில் பண்ணி இல்ல ஃப்ரை பண்ணி கொடுக்க போறியா, நீங்க முடிவு பண்ணிக்கலாம், அது உங்க இஷ்டத்துக்கு. இப்படிதான் கொடுக்கணும்னு அவர் சொல்றார். இதுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்டு உப்ப 13வது வசனத்துல உப்பு உப்பு உப்புன்னு 3 வாட்டி சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அதெல்லாம் கொடுத்துட்டு காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் நீ எடுத்துட்டு வர, எவ்வளவு எடுத்துட்டு வரணும், அது கேள்வி இல்லையா, எவ்வளவு எடுத்துட்டு வரணும் நீங்க கேட்கலாம். நமக்கு இங்க போடல, ஆனா நம்பர்ஸ் என்னாகமும் 15, உபாகமும் 26 எல்லாம் பார்த்தோம்னா 1:10 இல்ல ஈத்தர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னங்க, யாருக்குமே சரியா தெரியாது, ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்றாங்கன்னா 10-15 kg வரைக்கும் இருக்கும். ஓகே, அவ்வளோ 10-15 kg வரைக்கும் மெல்லிய மாவு காக்கி இது எடுத்துட்டு வரணும். நீங்க உங்க ஒருவேளை உங்களை அங்க போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு யூதனா நினைச்சுக்கிட்டு ஸ்டாண்ட்ல போட்டுக்கிட்டு அவர் இந்த மாவை தூக்கிக்கிட்டு வராரு, வந்த உடனே அந்த கூடாரத்தின் டோர்ல என்டர் ஆன பிறகு அந்த மாவை வந்து அந்த ஆசாரியனுக்கு காட்டுறாரு. அங்க போட்டிருக்க 2வது வசனத்துல அந்த ஆசாரியருடைய மகனுங்க, ஆசாரியருங்க, ஆரோனுடைய மகனுங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அந்த நீ கொண்டு வர மாவுல ஒரு கைய போட்டு, ஒரு ஃபுல்லா கைய போட்டு எடுத்து அந்த அந்த பலிபீடத்துல வைத்து, வெறும் ஒரு கைப்பிடிதான், அந்த கைய மாவுல எடுத்து அந்த பலிபீடத்துல வைத்து என்ன அந்த வசனம் வருது 2வது படின்னா
ஆசாரியன் குமாரி ஆசாரியர்களுக்கு கொண்டு வருவானாக, தூப வஸ்திரம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்திலே ஞாபகத்துறையாக கணிக்கப்பட வேண்டும்.
ஒரே ஒரு கைப்பிடிதான், கைப்பிடியிலிருந்து எடுத்து அந்த 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 மாவை அந்த பலிபீடத்துல வச்சு அதை வந்து ஒரு நெருப்புல அதை கொளுத்தணும். கொளுத்துல போகும்போது என்ன ஆகுது, அந்த அந்த எண்ணெயில மிக்ஸ் பண்ண அந்த மாவு அப்படியே புகையா மாறி அந்த ஸ்மெல், அந்த தூ வர்க்கம் இல்லைங்களா, ஒரு பிராங்கன்ஸ்டைன் ஸ்மெல் அப்படியே மேல போகும்போது ரெண்டாவது வசனத்துல என்ன போட்டிருக்கு, கடைசியில அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையா, ஆண்டவருக்கு ரொம்ப விரும்பின வாசனையா, கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய சந்தோஷத்தை கடவுளை சந்தோஷப்படுத்துறோம். இந்த பலியின் மூலமாக ஆண்டவருக்கு ஒரு சுகந்த வாசனையை கொடுக்கலாம், ரொம்ப அதுல பிரியப்படுகிறார், பிரியப்படுகிறார். ஓகே, கைப்பிடியா தானே வரும், கைப்பிடிதான். மிச்சம் என்ன ஆகுது, மூணாவது வசனத்துல அது மிச்சம் இருக்கிறது என்ன,
அந்த போஜன பலியில் மீதியா இருப்பது ஆரோனை அவன் குமாரனையும் பேரும் இது மகாபரிசுத்தமானது.
மீதி இருக்கிறது அங்க இருக்கிற அந்த ஆசாரியர்களுக்கு அது சேரும். பாருங்க, இந்த போஜன பலியினுடைய தன்மைகளை பார்த்துட்டோம், இது எப்படி குடுக்கறோம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா, உங்களை குடுக்க சொன்னா கரெக்டா கொடுப்பீங்க. அடுத்த வாரம் இதை குடுக்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இதுல இதனோட நோக்கம், இது எந்த டைம்ல குடுக்கறது, இதனோட நோக்கம் ஏன் கொடுக்கணும் சரிங்களா. இது வெளியில ஒரு வெளியில இருக்கிற சடங்கா இருக்கலாம், ஆனா ஆயிரக்கணக்கான டைம் இது திருப்பி 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 கொடுக்கறதுனால ஆண்டவர் அவங்க மனதிலேயோ அவங்க இருதயத்திலேயோ ஒரு சத்தியத்தை திருப்பி 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 வலியுறுத்துறார், திருப்பி 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 ஞாபகப்படுத்துறாரு. எந்த டைம்ல கொடுக்கறது, ரெண்டு டைம்ல இதை கொடுக்கலாம். ஒன்னு நான் சொன்ன மாதிரி எப்பவும் தகன பலி, ஒரு ஆடியோ மாடியோ வந்து தகன பலியாக பாவ நிவர்த்திக்கு கொடுத்து முடிச்ச பிறகு தவிர்க்காம இத கொடுத்தே கொடுக்கணும், இதை கொடுக்காம இருக்க மாட்டாங்க, ஒரு சடங்காக செய்வாங்க. எப்ப பாரு நீ வருது பாவ பாவ செஞ்சுட்ட பாவ நிவர்த்திக்காக பலிய கொடுத்துருக்கா, அது கொடுத்து முடிச்சு அடுத்ததாக இத செஞ்சே செய்வாங்க. பிரிக்கவே முடியாது. அதனாலதான் முதல் லேவியராக எழுதப்பட்டதும் ஒன்னாவது அதிகாரத்துல தகன பலி, அடுத்ததாக இந்த போஜன பலி வருகிறது, ரெண்டும் பிரிக்க முடியாது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்பு, அந்த ஆர்டர்லயும் ஒரு முக்கியம் இருக்கிறத பார்க்கிறோம். என்ன, ஒரு யூதன் வந்து தன்னுடைய பாவ குற்றத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட தான் பிரிஞ்சிருக்கிறான், ஆண்டவருடைய கோபத்துல இருக்கிற அவருடைய அனுகிரகம் இல்லையே அப்படின்னு தன்னுடைய பாவ நிவர்த்திக்காக ஒரு தகன பலி எடுத்துட்டு வரான். அது கொடுத்து முடிச்சு அது சுகந்த வாசனையா போகும்போது தான் கடவுள்கிட்ட ஒப்புரவானது அவன் உணர்ந்து, அவனுடைய அதை உணர்ந்து ஆண்டவர் இப்படி என்னுடைய சீர்கெட்ட மோசமான பாவிக்கு இப்படி ஒரு பலிய வலிய ஏற்படுத்தி இருக்கிறாரு, நான் அந்த நான் வெட்டப்படணும், நான் பலியாகணும், ஆனா எனக்கு பதிலாக என்னுடைய சப்ஸ்டிடியூட் ஆக அந்த ஜீவனை அது என்னுடைய தண்டனை எல்லாம் அதுக்கு கொடுத்து ஆண்டவர் என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொண்டு அவருடைய அனுகிரகத்தை தயவைய மேல காட்டுறாரேன்னு அவன் நெஞ்சில இருதயம் பொங்கி வரும்போது, நன்றி பொங்கி வரும்போது, தேவன்கிட்ட ஒப்புரவாகிட்டேன், எனக்கு தேவன்கிட்ட இப்ப சமாதானம் இருக்கு, அவர் சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன், புன்னகைய நான் பார்க்கிறேன், அந்த சந்தோஷம் பொங்கி வருது இல்லையா, அதை வெளிக்காட்டும் வண்ணமாக அவை எப்பொழுதும் போஜன பலியை கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா, அதுக்கு தான் அதுக்கு அடுத்ததாக இது வருகிறது. கிரெயின் ஆஃபரிங் எப்ப பாரு, போஜன பலி தேவனுக்கு தான் காட்டுகிற நன்றியின் வெளிப்பாடாக, தாராதனையின் வெளிப்பாக, இப்படி ஒரு ஒப்புதல் ஒப்புரவாக்குதலின் வழிய ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரேன்றத எல்லா பக்தி உள்ள யூதர்களும் அதை அறிந்திருந்தாங்க. வேதத்துல நீ இன்னுமே பாருங்களேன், இந்த மாதிரி நான் படிக்கும் போது திடீர்னு ஓவாட்டி படிச்சுட்டு போவோம், சாலமன் அத்தனை தகன பலிய கொடுத்தாருன்னா சும்மா படிச்சுட்டே போவோம், இப்ப தெரியுது ஏன் கொடுத்தாருன்னு, போஜன பலி ஏன் கொடுக்கறாங்கன்னு இப்ப தெரியுது. அதுக்குதான் அங்க கொடுப்பாங்க ஒரு யூதர்களும், ஒரு தங்களுடைய நன்றியின் வெளிப்பாடாக, தாங்கள் நன்றியை வெளிக்காட்டும் வண்ணமாக கொடுப்பாங்க. ரெண்டாவதாக ஏன் கொடுப்பாங்க, அந்த 14வது வசனத்துல வர மாதிரி முதற் பலன் போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் போது, முதற் பலன் வரும்போதே அறுப்பு காலம், அறுப்பு காலம். ஆண்டவர் வந்து மலையை அனுப்பி கானான் தேசத்துல கொண்டு வந்து பாலோன் சேன ஓடுற தேசத்தை கொடுத்து நமக்கு வசதியை கொடுத்து இவ்வளோ பெரிய பயிர் வச்சு அதுக்கு அறுப்பு கொடுத்தாரே, இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவருக்குன்னு அவருக்கு நன்றி காட்டும் வண்ணமாக முதலாவது எனக்கு ஒரு பரிகார பாவ நிவர்த்தி பலியை ஏற்படுத்துறதுக்கு வழி காமிச்சாரு, அதுக்கு நீ கூட நன்றிய காட்டும்படிக்கு. அடுத்ததாக பராமரிப்புல உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதுக்கு காட்டு. பாருங்க உபாகமத்துல ஒரு 26வது அதிகாரத்துல முதற் பலன் பண்டிகைன்னு இருக்கு, ஒரு ஃபெஸ்டிவல், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஃபெஸ்டிவல். அந்த நேரத்துல எக்கச்சக்கமாக இந்த போஜன பலி கொடுப்பாங்க. அந்த நேரத்துல வந்து அவன் என்ன மாதிரி அதுல எடுல அந்த பகுதி உபாகம் 26, அவன் அந்த போஜன பலிய கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுக்க வைக்கிறாரு பாருங்களேன். தங்களுடைய வரலாற்றை அவன் மனசுல நினைச்சு பார்த்து, நீ எங்க இருந்த, உன் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு, நன்றி மறக்க கூடாது நீ இல்லைங்களா, நீ நன்றி மறக்க கூடாதுன்னு அவனை உணர்த்தும் படிக்க அந்த பண்ணு பண்ண வைக்கிறாரு பாருங்களேன். 5வது வசனத்துல இருந்து படிங்க.
நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சிறிய தேசத்தனாக இருந்தான், அவன் கொஞ்ச ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த கிளர்ச்சியான ஜாதியானான். எகிப்திய எங்களை ஒடுக்கி எங்களை திருமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டு எங்கள் திருமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினால் ஓங்கிய பிரியத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரே எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதல் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் பணிந்து நீயும் தேவியனும் உன்னிடத்தில் இருக்கின்ற பதவியையும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக.
சரி, இதுல பாருங்கள என்ன பண்ண வைக்கிறாரு. ஒரு யூதன் அந்த மாவெல்லாம் முதல் பலன் நல்லா அறுப்பு வந்திருக்கு, நல்லா சம்பாதனை வந்திருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டோமா குடிச்சோமா நல்லா இன்பமா இருந்தோமான்னு இல்ல, நன்றி மறவாத அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அவங்க அழிஞ்சதுக்கு நன்றி மறந்ததுக்கு இல்லைங்களா, நம்ம எங்க இருந்தோம் என்ன ஆண்டவர் செஞ்சிருக்கிறாருன்னு மறந்துட்டாங்க, அதுதான் பெரிய ஆபத்து. அவங்க என்ன பண்றான், ஆண்டவர் அது வழியா வச்சிருக்காரு, முதற் பலனா இருக்கும் போது நீ எடுத்துட்டு அந்த மாவை எடுத்துட்டு எல்லாம் வந்து மெல்லிய மாவை எடுத்துட்டு வந்து 10 or 15 kg எடுத்துட்டு வந்து கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பதாக வந்து இந்த வசனத்தை வசனிக்கணும், இத சொல்லணும். என்ன சொல்லணும், எங்க முப்பிதாக்கள் எங்க முப்பிதா ஆபிராம் எங்க நாடோடியா சுத்திக்கிட்டு இருந்தார், அவரை தேவன் அழைத்து அவரு ஒரு ஜாதி ஆக்கி இஸ்ரேல் எகிப்துல நாங்க அடிமைத்தனமா பிச்சை எடுத்துக்கிற நிலைமையோட மோசமா நாங்க இருந்தோம், ஆனா ஆண்டவர் எங்களை மிகுந்த வல்லமையோடு காப்பாற்றி எங்களை வெளியே கொண்டு வந்து கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு வந்து இப்போ இவ்வளோ பெரிய அறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் எங்க இருந்தேன் என்ன எங்க கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்கன்னு சொல்லி நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுல அதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு அதை நன்றி காட்டும் படிக்க அதுக்கு முதற் பலனை அவருக்கு கொடுக்கறேன்னு எடுத்துட்டு வந்து காட்டி அவர்கிட்ட நீங்க அங்க பணிந்து கொள்ளணும். பாருங்க நன்றி மறக்க கூடாது, நன்றியை வெளிக்காட்டணும் என்பதற்காக ஒரு பெரிய செலிபிரேஷன், ஹார்வெஸ்ட் செலிபிரேஷன், ஒரு தேங்க்ஸ் கிவிங், தேவனுடைய நன்மையை அங்கீகரிக்கும் படிக்கு அவங்க நன்றி இல்லாம போகாத படிக்கு. உபாகமத்துல இன்னொரு வசனம் அதே 8:12 என்ன சொல்லப்படுது, நான் இங்கிலீஷ்ல இருக்க மாதிரி படிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தரை மறந்து நீ நல்லா புசித்து குடித்து அழகான வீடுகளை கட்டிக்கொண்டு நல்லா உன்னுடைய ஆடு மாடுகளையும் பெருத்த பிறகு உன் செல்வம் உன்னுடைய தங்கம் உன்னுடைய வெள்ளி பெருகும் போது உன் இருதயம் மேட்டிமை அடைந்து கர்த்தராகிய தேவன் உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த அடிமைத்தனத்திலிருந்து மறந்து நீ இதோ என்னுடைய வல்லமையும் என்னுடைய திறமையும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்ததுன்னு உன் இதயத்தில் நீ சொல்லாதபடிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு செல்வத்தை கொடுக்கிறார் என்பதை எப்பவும் நினைச்சுக்கிட்டு உனக்கு ஒரு வசதி வருது ஒரு உயர்வு வருதுன்னா அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லு, அதை மறவாதே, இருதயத்தை கொளுத்து போகாதே அப்படின்னாகவே இது ஒரு அருமையான ஒரு வழி, தேவனுக்கு நன்றி காட்டுகிற ஒரு வழியாக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கார். ஒரு யூதன் வந்து முதலாவது தேவன் மீட்புல தனக்கு எவ்வளவோ பெரிய சேவனத்துல ஒப்புரவாகி தன் பாவத்துக்கு பரிகாரம் பெறுவதற்கு தான் நன்றியை வெளிப்படுத்துறதுக்கு போஜன பலியை கொடுப்பான். இன்னொன்னு, பராமரிப்புல தன் அறுப்பு எவ்வளவு கொடுத்திருக்கிறாருன்னு வெளிக்காட்டும்படிக்கு இதை கொடுப்பான். ஓகே, அதுல இருக்கிற சில சிறப்புகளை நம்ம பார்த்து முடிப்போம். இத என்ன இதுல இருக்கிற தன்மைகள்னு பார்த்தோம், இதுல இதை எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தோம், இது எதற்கு கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டோம். இதுல இருக்கிற சில சிறப்பு தன்மைகள் என்ன, இதுல இருக்கிறத பாத்தீங்கன்னா, இத வந்து சிலது வந்து இந்த அறுப்புல கம்பல்சரியா கொடுக்கணும், ஓய்வு நாள்ல கம்பல்சரியா கொடுக்கணும், மாதத்துல முதல் நாள் கம்பல்சரி. ஆனா இந்த வசனத்தை இந்த அதிகாரத்துல வரும்போது, அந்த முதல் வசனத்துல போன அதிகாரத்துல ஆரம்பிச்ச மாதிரி, எவனாவது நன்றி சொல்லி வரக்கூடாதுன்னு வாங்க இல்லைங்களா. நன்றி நீயா உணர்ந்து வரணும். எவனாவது அவனா, யாருமே போர்ஸ் பண்ணாம, தேவன் மேல நான் நன்றி காட்டணும், எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்காரு, வசதி வச்சிருக்காரு, நன்றி காட்டணும்னு அவனா விரும்பி வரணும். இதுல வாலண்டரி. அது மாத்திரம் இல்ல, இத காட்டுகிற இதுக்கு சுதந்திரமும் கொடுத்திருக்கிறார். ஏன் இது நாலு வகையா கொடுக்கணும், எல்லாம் மாவு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போங்க, அவருக்கு என்ன வறுக்கணுமா இல்ல கிரில் பண்ணணுமா வறுத்துக்கணுமான்னு அவர் ஆசை, அதெல்லாம் இல்ல. அது வந்து என்னுடைய நன்றியினுடைய ஆழத்தை காட்டும்படி, வெறும் மாவு கொடுக்கற பதிலு கொஞ்சம் கிரில் பண்ணி கொடுப்போமே, ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதை விட ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இல்லையா இல்லையா. அந்த நன்றியின் அது அது உங்களுக்கு விட்டது, அது அவங்கவுங்களுக்கு விட்டது, அவங்க ரொம்ப டேஸ்டா பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களா, லேடிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், வெறும் மாவா கொடுக்கவாங்க, இல்ல முடியல அந்த வெறும் மாவா கொடுத்துரும், ஓகே அதுவும் ஓகே. ஆனா நன்றி மறந்துடாத, பேசிக் நன்றி மாவா கொடு, மாவை கூட நான் கொடுக்க மாட்டேன்னு இருந்தா உனக்கு உதவா ஆகுவோம். ஏதாவது நன்றிய காட்டு, நன்றி மறக்காத, அந்த நன்றியினுடைய ஆழத்தை பல விதங்கள்ல நீ காட்டலாம் பாருங்களா. அது மாத்திரம் இல்ல, இது ஞாபகக்குறியாக இருப்பதாக பாருங்க, ரெண்டாவது வசனத்துல அது வருது. ஏன்னா கடவுளுடைய நன்மை, அவர் செய்த தயவுகளை ஞாபகமா மனசுல வச்சுக்க, மெமோரியல், கடத்துல நன்றி மறந்துடக்கூடாது. இன்னொன்னு ரெண்டாவது வசனத்துல சொல்லுது, இது மகா மகா பரிசுத்தமுள்ள பலி. இதுல நம்ம பார்க்கிறோம், அந்த ஆரோனுடைய ஒரு கைப்பிடி எடுத்து அது நெருப்புல கொடுத்த பிறகு மீதி இருக்கிற மாவெல்லாம் யாருக்கு, இந்த ஆசாரியர்களுக்கு கொடுக்கணும், ஆசாரியர்களுக்கு கொடுக்கணும், அவங்க அதை சாப்பிடணும். இது மகா பரிசுத்தமுள்ள பலின்னு வந்துட்டாவே அதுல ஒரு கண்டிஷன், இந்த ஆசாரியர்கள் மட்டும்தான் சாப்பிடணும், அது கூடாரத்துக்குள்ள மட்டும்தான் சாப்பிடணும். பரிசுத்த பலின்னு இருக்கு, அது வந்து ஆசாரியனும் சாப்பிடலாம், அவருக்கு உறவினர்களும் சாப்பிடலாம், அது வெளியில கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடலாம். ஆனா மகா பரிசுத்த பலின்னு வந்துட்டா, போஜன பலின்னு வந்துட்டா, அது ஆசாரியன் மட்டும்தான் சாப்பிடணும், அது கூடாரத்துக்குள்ளதான் சாப்பிடணும், அது அப்படிப்பட்ட பலி என்றார். இவங்க ஆசாரியர்கள் நீங்க யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் வந்து கானான் தேசத்துல தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் போது ஒரே ஒரு கோத்திரத்தை கொடுக்கல. எந்த கோத்திரம் அது? லேவியர் கோத்திரம். அவங்க தான் ஆசாரியர் கோத்திரம். அவங்க ஒரு நிலம் ஒரு பயிர் வச்சு அவங்க இது பண்ற மாதிரி இல்லை. அவங்களுடைய பிரதான வேலை என்ன? ஆலயத்தின் வேலை. அவங்க ஆலயத்தின் வேலையை செய்து ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் ஒப்புரவாக்குதலை செய்து ஆண்டவரை பற்றி கற்பிக்கிற வேலை, ஆலயத்தின் பணியை செய்யணும் என்பதற்கு அவங்களுக்கு நிலத்தை கொடுக்கல. ஆனா அவங்களுடைய தேவைகள், அவங்களை சப்போர்ட் பண்ற வேலை யாருக்கு? மற்ற எல்லா கோத்திரங்களுக்கும் இல்லைங்களா. இதுல இருந்துதான் அவங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்ட். இந்த மாதிரி போஜன பலியும் சரி, அடுத்ததாக ஒரு காணிக்கைகள்லாம் வரும், அதெல்லாம் அதன் மூலமா தான் அவங்களுக்கு கிடைக்கிற ஊதியமாக அதை ஏற்படுத்தி வச்சிருந்தார். இது வந்து ஒரு மாயமாலம் இல்லாம செய்யணும். ஒரு நன்றி காட்டும் போது அது மாயமாலம் இல்லாம, ஒரு ஒரு நாடகம் இல்லாம செய்யணும். அது வெளிகாட்டும்படிக்குத்தான் புளித்தமா இல்லாம செய்யணும். புளித்தமா நமக்கு தெரியும், புதிய ஏற்பாடுல மாயமாலத்துக்கு இயேசு அறிகுறியா சொன்னார், அது இங்க இருக்க கூடாது. சும்மா ஒரு நாடகம் பண்ற மாதிரி பண்ணாத, புளித்தமாவை சேர்க்காத, நன்றியா நன்றியாவது உண்மையா காட்டு, நேர்மையா காட்டு, நாடகம் பண்ணாத. தேனை அதுல சேர்க்க கூடாதுன்னு போட்டிருக்காரு. ஏன் நான் அதை யோசிச்சு பார்த்தேன், தேனு நேரடியா நமக்கு போடலனாலும் ஒருத்தர் சொல்றாரு, அந்நியர்கள் வந்து அந்த பாலா அந்த பாலுக்கு மோலாக்கு காணானியர்கள் வந்து அவங்க தேவர்களுக்கு தேனை எக்கச்சக்கமா கொடுப்பாங்களா, அவங்க தேவர்கள் தேன் ரொம்ப பிடிக்குமா, அந்த மாதிரி நம்ம ஊருங்கள்ல சிலதெல்லாம் பிடிக்கிற சிலருக்கு சாமிக்கு சாராயம் தான் பிடிக்கும், அந்த மாதிரி சாராயம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தேன் ரொம்ப பிடிக்குமா அந்த தேவர்களுக்கு. மற்ற தேவர்களோடு ஒரு போட்டி நேசம் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ள கூடாது, தேவனை ஆராதிச்சா முழு இதயத்தோடு ஆராதிக்கணும். அதுல மற்ற தேவர்கள் கொடுக்கிற தேனெல்லாம் இதுல சேர்த்துறாங்க, அங்க இருக்கிற இதெல்லாம் இதுல குணத்தை காட்டாத. முழு சுத்த தேவனாகிய கர்த்தரை அன்று வேற தேவர்கள் இருக்கக்கூடாது. இதயத்துல அங்க கொஞ்சம் தேனை கொடுப்போம், இங்க கொஞ்சம் இல்ல, இவருக்கு மட்டும்தான் நீ ஆராதனை செலுத்தணும். கலப்படம் இருக்கக்கூடாது உன்னுடைய நன்றியில, மாயமால இருக்கக்கூடாது, கலப்படம் இருக்கக்கூடாது. வரல, அது மாத்திரம் இல்ல, இது ஒரு உடன்படிக்கையின் உண்மைத்தன உண்மை விசுவாசம் இருக்கும். எதுல காட்டுறாரு, அதுல என்ன அதிகமா சேர்க்கணும்ன்றாரு, உப்பு. உப்பு இல்லைங்களா, உப்பு வந்து உப்பால் சாரமற்று இந்த பலி இருக்கணும். எல்லா கலாச்சாரத்திலயும் உப்பு, அரபு நாட்டிலயும் சரி நம்ம நாட்டிலயும் சரி, ஏன் தமிழ்நாட்டிலயும் எல்லாம் பாத்தீங்கன்னா, உப்பு தின்ன வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்லைங்களா. நீ கடவுளுடைய உப்பை சாப்பிட்டுருக்க, அவருக்கு துரோகம் பண்ணாத, அவருடைய உடன்படிக்கைக்கு விசுவாசமாய, அந்த விசுவாசத்தை காட்டும்படிக்கு, இந்த உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு நான் இந்த பலிய நான் கொடுக்கிறேன். பாருங்க, ஓகே, இது ஏன் கொடுக்கறாங்க, இதனோட நோக்கம் மைய இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இப்படி எல்லாம் கொடுக்கணும்னு பாத்துட்டோம். இதனோட குறிக்கோள் என்ன, எண்ட் கோல் என்ன பாருங்கண்ணா, இதனோட எண்ட் கோல் நமக்கு ரெண்டாவது வசனத்துல வருது. இதெல்லாம் கொடுத்த பிறகு என்ன ஆகுது, பன்னெண்டாவது வசனத்திலயும் வருது. பன்னெண்டாவது வசனம் படி,
முதல் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம், ஆனால் வரைவிடத்தின் மேல் அவை சுகந்த வாசனையாக கவனிக்கப்படலாகாது.
இரண்டாவது வசனம் கடைசியில போட்டிருக்கு, தேவனுக்கு இது வந்து ஒரு சுகந்த வாசனை. இப்படி நீ இதெல்லாம் செஞ்சு மாவ உழைச்சி உன்னுடைய அடையாளமாக நன்றியின் வெளிப்பாடாக, அதுல மாயமாலம் இல்லாம கலப்படம் இல்லாம, அந்த உப்பு விசுவாசத்தோடு உடன்படிக்கையின் விசுவாசத்தோடு அந்த பலியை எடுத்துட்டு வந்து நீ படைக்கும் போது, ஆண்டவருக்கு அந்த புகை போய் சுகந்த வாசனையா இருக்கும் போது என்ன, அதன் மூலமாக என்ன நடக்குது, தேவனுடைய யூ ரிசீவ் த ஃபேவர் ஆஃப் காட், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தேவனுடைய அனுகிரகத்தை நீ பெறுகிறாய். தேவனுடைய ஆண்டவருக்கு சுகந்த வாசனையா ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டோம்னா என்ன நடக்குது தெரியுமா, ஆண்டவருடைய அனுகிரகத்தை நம்ம பெறுகிறோம். ஆண்டவருடைய அனுகிரகம் ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா. தேவனுடைய வேதத்துல என்ன சொல்லுது, தேவன் the favor of the Lord is better than life. ஆண்டவருடைய அனுகிரகம் நம்ம வாழ்க்கையிலேயே சிறந்த, அதாங்க அவருடைய அனுகிரகம் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு சூழ்ந்து இருக்கிறது. ஒரு கன்கடன்ஸ் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, favor of the Lord அப்படின்னா ஆண்டவர் உடைய அனுகிரகம் நம்ம மேல இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே எல்லாத்திலயும் ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய முகத்தின் புன்னகையின் சந்தோஷம் எப்ப பாரு இருக்கும். நம்ம போகும்போது நம்ம வீட்டுல செய்யற வேலைகளும் சரி, வேலை இடத்துல செய்யற வேலைகளும் சரி, அதுல எல்லாம் ஆண்டவருடைய அனுகிரகம் நமக்கு எவ்வளவு அவசியம் தெரியுமா. அது எல்லாமே ஒரு சந்தோஷத்தோடு செய்யும்படிக்கு, குடும்பத்திலேயே ஒரு சந்தோஷப்படும் வாழும்படிக்கு. அது எதனால வருது, எதனால என்ன, எதனால நம்ம வாழ்க்கை எப்ப பாரு புலம்புறதா ஒப்பாரி வச்சிருதா ஆகுது, எப்ப பாரு கஷ்டமோ ஏண்டா வாழ்றோம், சொன்ன மாதிரி செத்துடலாமான்னு இருக்குன்னு சில எங்க ஊர்ல ஒருத்தர் சொன்னாங்க. அந்த மாதிரி ஏன் நம்ம வாழ்க்கை ஆகுது, ஆண்டவருடைய அனுகிரகம் வாழ்க்கையில இல்லைன்னு அப்படித்தாங்க ஆகும். ஆண்டவருடைய அனுகிரகத்துக்காக இது சுகந்த வாசனையா என்னுடைய போஜன பலி போகும்போது ஆண்டவருடைய அனுகிரகத்தை நான் பெறுகிறேன். ஆண்டவருடைய அனுகிரகம் பெற்றவனாக வீட்டுக்கு போறேன், ஊருக்கு போறேன், அந்த அனுகிரகத்தின் மூலமா வாழ்றேன். அது அதை விட எத்தனை அதுக்கு தாங்க ஏங்குவாங்க அவங்க எல்லாம், நம்ம எல்லாம் அதுக்கெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. ஆண்டவருடைய அனுகிரகம் இருந்தா வரெல்லாம் ஆசீர்வாதம் தான், வேலையெல்லாம் ஆசீர்வாதம் தான், போற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம் தான். ஐ வாண்ட் தேவனுடைய அனுகிரகம் எனக்கு தேவை, தேவனுடைய முகத்தின் புன்னகையினுடைய பிரகாசம் எனக்கு தேவை, அதை விட வாழ்க்கையில சந்தோஷம் வேற இல்லை. அதுதான் ஒரு யூதன், ஓகே, ஒரு யூதனுக்கே இவ்வளவு காரியம் இருந்தா யோசிச்சு பாருங்க. புதிய ஏற்பாடுக்கு நமக்கு வரும் இல்ல பயன்பாடுகளை நம்ம சொல்லி முடிப்போம், எவ்வளவு காரியங்கள். முதலாவது அந்த யூதனுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துட்டு நம்ம படிச்சுக்க பார்க்கணும். ஆமா, இது இந்த இப்ப நம்மளும் ஆரம்பிக்கலாமா போஜன பலி அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் மாவெல்லாம் வாங்கிட்டு நம்ம எல்லாம் செய்யணும்னு நான் சொல்ல வரல. அது இயேசு அதை நிறைவேற்றி இந்த சடங்கு முடிச்ச பிறகு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இவ்வளவு அனுகிரகம் கிடைக்கும்னா ரொம்ப ஈஸி, மாவு எடுத்துட்டு வர்றது இல்லைங்களா, ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிடலாமான்னு இல்ல, அது முடிஞ்சிருச்சு. சப்ஸ்டிட்யூட் பழைய ஏற்பாடோடு இந்த சடங்குகள் வெளிப்பிரகாரமான சடங்குகள் முடிந்தாலும், அது வெளிப்பிரகாரமாக சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம பொம்மை வச்சு ஒரு காரியங்களை கத்துக் கொடுக்கிற மாதிரி இது அந்த பிள்ளைகளுக்கு வச்சு அந்த காலத்துல சொல்லி கொடுத்தார். அது அந்த ஆவிக்குரிய கொள்கைகள் தொடர்ந்து இருக்கிறது. அந்த பொம்மையில பார்த்து நம்ம இப்ப இருக்கிற ஆவிக்குரிய உண்மைகளை நம்ம படிச்சுக்கிறோம். என்ன ஆவிக்குரிய உண்மைகள்? தேவன் வந்து புதிய பாடல நம்ம கிட்ட போஜன பலியை எதிர்பார்க்கிறாரா? நிச்சயமா எதிர்பார்க்கிறார், நிச்சயமாக எதிர்பார்க்கிறார். அதை நாம் செய்யாத போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய அனுகிரகத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இவ்வளோ செய்கிறார், மீட்புல இவ்வளோ காரியம் செஞ்சிருக்கிறார், பராமரிப்புல இவ்வளோ காரியம் செய்கிறார். அதை வெளிக்காட்டும் படிக்கு ஆண்டவருக்கு நாம் ஒரு போஜன பலிய போஜன பலியின் மூலமா தான் வெளிக்காட்டுறோம். அதை வெளிக்காட்டாத போகும் போது ஆண்டவருடைய அனுகிரகத்தை நாம் பெறுவதில்லை. அதனாலதான் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. நான் சொல்லலையா, நன்றிய நம்ம வெளிக்காட்ட கத்துக்கலன்னா வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்க முடியாது, சந்தோஷமாவே இருக்க முடியாது. என்னங்க இதுக்கு அர்த்தம்? நம்ம எப்படி செய்யறது? நம்ம ரெண்டு விதத்துல நம்ம போஜன பலிய செலுத்துறோம். நம்மளுடைய போஜன பலி எப்படி சொன்ன மாதிரி, முதலாவது மீட்புக்காக, மீட்புக்காக ஆண்டவர் நமக்கு செய்த மீட்புக்காக போஜன பலியை செலுத்தணும். யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து அந்த தகன பலியை கொடுத்து முடிச்சு இந்த தகன பலிக்கு ஆண்டவர் இப்ப ஏற்பட்ட வழியே ஒப்புரவாக்குதலுக்கு ஏற்படுத்தியிருக்காருன்னு நினைச்சு ஆண்டவருக்கு அவங்க நன்றி செலுத்துவாங்க. தேவனிடத்தில் நான் ஒப்புரவாகினேன்னு நன்றி செலுத்துவாங்க. அதே மாதிரி அந்த தகன பலியின் மூலமா ஆண்டவர் என்கிட்ட சமாதானம் கொடுத்திருக்காரு, என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்ற நன்றிய வெளிக்காட்டுறது தான் இந்த போஜன பலி. நான் அந்த யூத வந்து ஆண்டவரே என்ன மாதிரி சீர்கெட்ட பாவி, அற்பமான பாவி, நரகத்துக்கு போயிருக்கணும், என்ன நீ கல்லறிஞ்சு கொண்டு இருக்கணும், உங்க பிரமாணத்தை உடச்சி நான் பாவம் செஞ்ச பாவி, என்ன மாதிரி சீர்கெட்ட பாவிக்கு ஒரு பலியின் மூலமாக என் பாவத்தை மன்னித்து என் தீட்டெல்லாம் நீக்கி என்னோடு ஒரு ஒப்புரவானீங்களே, அதற்கு நான் நன்றி செலுத்தும்படிக்கு என்னையே அடையாளமாக உங்களுக்கு அர்ப்பணிக்கும்படிக்கு என்னுடைய மாத கணக்குல உழைப்பையும் வேலையும் செய்து இந்த போஜன பலியை நான் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறேன் இல்லைங்களா. தன்னையே அர்ப்பணிக்கும் படித்துத்தான் அது ஒரு அடையாளம் அந்த போஜன. அது ரொம்ப ஈஸி இல்லை. நான் சொன்ன மாதிரி மாத கணக்குல உழைச்சி அது அத மெல்லியமாவை ஆக்கி அதை அந்த பெர்ஃபியூம் எல்லாம் போட்டு ரொம்ப காஸ்ட்லி. என்னையே கொடுக்கிற ஒரு அடையாளமாக நான் அதை கொண்டு வருகிறேன் பாருங்களா. அதைதான் நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாடுல. தேவனிடத்துல ஒப்புரவாகும் போது புதிய ஏற்பாடு வார்த்தைகள் மூலமா சொல்லணும்னா, நீதிமான் ஆக்குதலுக்கு அடுத்ததாக நாம் செய்ய, நீதிமான் ஆக்குதலுக்கு அடுத்ததாக வருகிறது எப்பவும் பரிசுத்தமாக்குதல் இல்லைங்களா. நாம் தகன பலியை நன்றாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, நன்றாக உண்மையாக தகன பலியின் மூலமாக தேவனிடத்துக்கு நமக்கு ஒப்புரவாயிடுச்சு, ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நீதிமான் ஆயிட்டோம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் போஜன பலியை கொடுக்காம இருக்கவே மாட்டோம். அதனாலதான் உண்மையான நீதிமான் ஆயிருக்கிறவன் பரிசுத்தமாக்குதல் ஆகாம இருக்கவே மாட்டான். புதிய ஏற்பாடு வார்த்தையில சொல்ல போனா பரிசுத்தமாக்குதல் எப்பவும் நீதிமான் ஆக்குதலுக்கு அப்புறம் நிச்சயமா வந்தே வரும் பாருங்களா. சொல்ல போனா புதிய ஏற்பாடுல பல வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது பரிசுத்தமாக்குதல் தான் ஒரு அடையாளம் நீ நீதிமான் ஆயிருக்கிறன்றதுக்கு அர்த்தம். ஒருத்தன் தேவன் இடத்துல ஒப்புரவான அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறான் எதுல காட்டுவான்? அவன் அந்த பழைய ஏற்பாடுல எடுத்து பாருங்க, எதுல காட்டணும்ன்றாரு? நீ போஜன பலி கொடுக்கறதன் மூலமா நீ காட்டுற அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ போஜன பலியே கொடுக்காம இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு ஒப்புரவாக்குதலும் இல்ல, ஒரு நீதிமான் ஆக்குதலும் இல்ல. அது என்னன்னு உனக்கு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் பாருங்களேன். லேவியராகமோ ஒன்னு அந்த தகன பலியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியமும் பவுல போஸ்டலன் ரோமர் 1-11 அதிகாரம் வரைக்கும் நமக்கு சொல்றார். நீதிமான் ஆக்குறது எப்படி? பாவிகளா இருக்கிற நாம் தேவனிடத்துல ஒப்புரவாகிறது எப்படி? நம்மளால செய்ய முடியாத போது அவரே ஒரு பலியை ஏற்படுத்தி நமக்காக நீதியை ஏற்படுத்தி அவர்கிட்ட ஒப்புரவு செஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி முடிச்சு 12 அதிகாரத்துல என்ன சொல்றாரு அவரு? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிற என்னன்னு படிங்களா அந்த வசனம் என்னன்னு வேண்டிக் கொள்ளுகிற 12:1.
அப்படி இருக்கு சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய இலக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
பவுல் என்ன சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்கு தகன பலியாக அர்ப்பணித்து உங்க பாவத்துக்கு பரிகாரம் செய்ததுனால் பவுல் என்ன லேவியராம பாஷத்துல என்ன சொல்றாரு, இப்போ நீங்க உங்க போஜன பலிய கொடுங்க அப்படின்ற. அவருடைய தகன பலி ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த தகன பலி அனுபவிச்ச ஆளுங்க நீங்க அதுக்கு சரியான பதில் அனுபவிக்கிறேன்னா நீங்க செய்யக்கூடிய ரீசனபிள் நியாயமான சரியான பதில் என்ன தெரியுமா, புத்தி உள்ள ஆராதனை என்ன தெரியுமா, உங்களையே ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க, ஜீவ பலியாக அர்ப்பணிங்க. உங்களை ஆண்டவருக்கு நீங்க அர்ப்பணிக்கவே முடியாது, நீங்க தகன பலிய நீங்க உணர்லனா, நீதிமான் ஆக்குதல அனுபவிக்கலனா. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு என்ன செய்தாருன்றத பொறுத்து புரிஞ்சு அதன் அடிப்படையில வாழுகிற ஒரு வாழ்க்கைங்க, அதான் நமக்கு இங்க பாக்குறோம். ஆகவே தேவன் வந்து புதிய ஏற்பாடுல கொடுத்த பெரிய தகன பலி பாவ நிவர்த்தி பலியாகி இயேசு கிறிஸ்துவ நம்ம புரிஞ்சுகிட்டோம்னா நம்ம நிச்சயமா போஜன பலிய கொடுக்கத்தான் செய்வோம். அந்த போஜன பலி என்ன, ஆண்டவரே இந்த மாதிரி பாவிய மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்களே, இன்னுமே என்னையே நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அதான் எத்தனையோ பாட்டுகள் ஒரு பாட்டுல வரும், லவ் சோ அமேசிங் சோ டிவைன் டிமாண்ட் மை சோல் மை லைஃப் மை ஹார்ட். தமிழ்ல எப்படி வருதுன்னு தெரியல, இப்படிப்பட்ட அன்புக்கு என் வாழ்க்கை என் ஜீவன் என் ஆத்மா என்னுடைய சகலமும் அர்ப்பணிப்பு. சரிங்களா, அர்ப்பணிப்பு. ஆகவே அந்த காலத்திலேயே ரெகுலேட்டிவ் வர்ஷிப்லயே அவங்களுக்கு முறையாக எப்ப பாரு தகன பலிய கொடுத்து போஜன பலிய கொடுக்கணும்னு பண்ணி 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 அவங்க மனசுல பதியும் படிக்க ஒரு சடங்காச்சாரிய ஆராதனையிலேயே அதை உணர்த்திக்கிட்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். இதை செய்யணும்பா, இதை செய்யணும்பா, தேவனுக்கிட்டு முன்பதாக வரும்போது அதை வந்து நமக்கு புதிய ஏற்பாடுலயும் அதுதான் நம்ம ஆராதனை முறையா இருக்கணும். பாருங்களேன் நம்ம எப்படி ஆராதனை செய்யறோம், ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ன்றோம். ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நம்ம எப்படி ஆராதனை செய்யணும், முதலாவது ஆண்டவர்கிட்ட நம்ம போகும்போது ஆண்டவரே நீங்க இயேசுவின் மூலமாக எங்களுக்கு ஏற்படுத்தின பரிகாரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இல்லைங்களா, எங்க பாவங்களை மன்னிங்க தப்புங்களை இயேசுக்காக மன்னிங்க, அந்த தகன பலியை நம்ம ஏறெடுக்கிறோம் பாவங்களை அறிக்கையிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் ஆண்டவருக்கு நம்மள அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமாக உடைய வார்த்தையின்படி வாழ்றதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. பாருங்க அந்த முறை, the order, the proper burnt offering, அதுக்கப்புறம் meal offering. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி நீங்க எகிப்துல இருந்தீங்க, எகிப்து அடிமைத்தனத்துல இருந்தீங்க, உங்களை ஆண்டவர் எப்படி காப்பாத்தி கொண்டு வந்தாருன்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி நமக்கும் எவ்வளவு பெரிய பாவ அடிமையில எகிப்த விட மோசமான பாவ அடிமையில இருந்தோம், அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாத்தி இருக்கிறாரே. அந்த ரட்சிப்புக்கு நாம் காட்டுகிற அந்த மீட்புக்கு காட்டுகிற நன்றியாக நம்மளை அர்ப்பணிக்கிற விதத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன செய்யறோம், நம்ம உள்ளத்துல நம்ம இருதயத்துல இருந்து நம்மளையே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம், ஆண்டவரே உண்மை அர்ப்பணிக்கிறேன். அதை செய்யும் போதுதான் பவுல் அந்த பழைய பாடல பார்த்த மாதிரி பவுல் அந்த ரோமர் 12ல என்ன சொல்றாரு, அதை அப்படி செஞ்சாதான் என்ன ஆகும்ன்றாரு. நீ வந்து வெறும் பாட்டை பாடிட்டு அறகுறையா வீட்டு பாட்டை பாடிட்டு வீட்டுக்கு போனா அனுகிரகம் கிடைக்குமா, இல்ல உதவான் கிடைக்கும் உனக்கு அனுகிரகம் கிடைக்காது. ரோமர் 12ல என்ன, அப்படிப்பட்ட புத்தி உள்ள ஆராதனை நீங்க செய்யும் போது என்ன நடக்கும்ன்றாரு, தொடர்ந்து படிங்க.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான திட்டம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகியதினாலே மறுலோகம் ஆகுங்கள்.
அதுல தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் வசனங்கள்லாம் இருக்கு. அப்படி நீங்க ஆண்டவர் ஆராதிக்கும் போதுதான் அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்குது. நீங்க ஆராதனை அப்படி உங்களையே அர்ப்பணித்து ஆண்டவருக்கு நன்றியா உங்களை அர்ப்பணிச்சுட்டு போகும்போதுதான் நீங்க வாழ்க்கையில நன்மையும் சித்தம் அருமையான பரிபூர்ண சித்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் ஒத்த வேசமா உலகத்துல அழியிற மாதிரி நீங்க போக மாட்டீங்க. நன்மையும் பிரியவுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க அறிவு உங்களுக்கு மறுரூபம் உங்களுக்கு கிடைக்குது, ஆண்டவருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குது, இல்லைன்னா கிடைக்காது. புரியுதுங்களா, அந்த பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிற மாதிரி. அடுத்ததாக இரண்டாவதாக என்னங்க, புதிய ஏற்பாடுல நம்மளையே அர்ப்பணிக்கணும் ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு மீட்புக்கு நம்மளை கொடுக்கிறது தான் பவுல் சொல்றாரு. அந்த நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக்குதல்ல நம்மளை கொடுக்கறதுதான் நாம் கொடுக்கிற போஜன பலி. இரண்டாவதாக இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பராமரிப்பின் இறக்கங்களுக்காக நம்ம போஜன பலி நம்மளும் கொடுக்கணும் பாருங்களா. இந்த பிரின்சிபல் நம்ம பார்த்து நம்ம படிக்கணும். தேவனுக்கு இந்த புதிய ஏற்பாடுல இந்த கொள்கை இருக்கிறது. இந்த கொள்கை இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுமா, நம்ம புதிய ஏற்பாடுல கொடுக்கிற போஜன பலி தான் நாம் அவங்க எப்படி அந்த அறுப்பு காலத்துல வந்து அந்த முதற் பலனை அந்த ஆலயத்துக்கும் ஆண்டவருக்கும் கொடுத்தாங்களோ அதே மாதிரி புதிய ஏற்பாடுல சபைக்கு கொடுக்கிற காணிக்கை மூலமாக நம்ம போஜன பலிய கொடுக்கிறோம். பாஸ்டர் நீங்களும் காணிக்கைய பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சில பேருக்கு முகம் சுளிக்கும் இல்லைங்களா. எனக்கு தெரியும் இதெல்லாம் உருளாம் பேசி இவ்வளவு கொடுமை பண்றாங்களே, நீங்களும் ஆரம்பிச்சுட்டீங்களா அப்படின்னு கள்ளப்போதகர் பத்தி. நமக்கு காணிக்கைய பத்தியே பொதுவா பேசுறது இல்லைங்களா. ஆனா ஆண்டவருடைய வசனம்னு அதை பத்தி பேசும்போது அதனோட விளைவுகள் வரும்போது நானும் நிறைய நேரத்துல பேசாம போய் தப்பு செஞ்சிருக்கேன்னு உணரம். நான் செஞ்ச தப்புங்களை சிலது உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு நம்ம முடிக்கலாம். இது ரொம்ப தப்பு. ஒரு பக்கம் இந்த கள்ளப்போதகர்ல தப்பா மக்கள்கிட்ட பணம் வினோன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு அது ஆண்டவருடைய காசு துஷ்பயம் பண்றது ரொம்ப தப்பு. அதுக்கு நேர ஆப்போசிட் என்ன தெரியுமா, அதுக்கு நேரம் அது அதை பார்த்து பயந்துகிட்டு ஆண்டவர் காணிக்கையை பத்தி சொல்லும் போது வசனத்தின்படி அவர் சொல்லும் போது அதை பத்தி பேசாம அதை வலியுறுத்தாம அப்படியே மலிப்பி போறது ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்ப நானும் பல நாட்கள் செஞ்சிருக்கேன். நம்ம காணிக்கையை பத்தி எல்லாம் பேசுறதுல உங்களுக்கு எல்லாம் தெரியும். நானும் அதை வாங்குறது நம்ம சபையிலையும் காணிக்கையை ஒரு பெருசாவே எடுக்கிறது இல்லை இல்லைங்களா. அது அமை இதெல்லாம் நடக்கும். அங்க ஒரு பாக்ஸ் இருக்கும், சில பேருக்கு எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது. சைலண்டா தான் அது நடக்குது. அது முக்கியப்படுத்துறதுல ஆனா ஆண்டவருடைய வசனம் அதை சொல்லும் போது அதை வலியுறுத்தணும். ஆகவே அதை பத்தி நான் இன்னைக்கு பேச போகிறேன். ரெடியாசுங்க அந்த காணிக்கையை பத்தி நம்ம பேசணும். ஏன் இது பாருங்களேன், இவ வந்து கடவுளுடைய ஏன் அதை பத்தி அது இல்லாம அந்த போஜன பலி நமக்கு தேவனுடைய அனுகிரகத்தை கொண்டு வருகிற போஜன பலி அதுதான். ஆண்டவருடைய அனுகிரகத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோமே. நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, ஏன் இப்படிதான் யோசிச்சு பாருங்க, உனக்கு வருமானத்துல நீ ஏன் சந்தோஷமா இல்லைன்னு யோசிச்சு பார்த்துருக்கியா, ஏன் சந்தோஷமா இல்ல. அவர் என்ன சொல்றாரு, நீ இந்த சந்தோஷம் வருமானம் கம்மியா இருக்கிறதுனால இல்ல, உனக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, உன் வருமானத்துல நீ நன்றியா இல்ல, ஆண்டவருக்கு நன்றி காட்ட மாட்டேன்ற அதனாலதான் வருமானத்தின் மூலம் அந்த வருமானத்துல இல்ல சந்தோஷம் வருது. அந்த வருமானத்தினால ஆண்டவருடைய அனுகிரகம் தான் உன் மனசுல கொடுக்கற சந்தோஷம். அந்த வருமானத்துக்கு நீ நன்றியா இல்லனா நீ இப்பத்த விட 10 மடங்கு சம்பாதிச்சாலும் நீ சந்தோஷமாவே இருக்க மாட்டேன். ரொம்ப உண்மைங்க, அது ரொம்ப உண்மை. ஆண்டவருடைய அனுகிரகம் இல்லனா எங்க சந்தோஷம் இருக்க முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி அவங்க அறுப்பு காலத்துல காணிக்க கொடுக்கற மாதிரி பவுல் பாருங்க 1 கொரிந்தியர் 9 எடுத்து பாருங்க, 9:13. அந்த போஜன பலியினுடைய கொள்கையை எடுத்து தான் காணிக்கைக்கு அவர் கனெக்ட் பண்றார். ஆசாரிய ஊழியம் அங்க பழைய பாடு எடுக்கிறார். ஆசாரிய ஊழியம் செய்யறவங்க அந்த பலிபீடத்துல கொடுக்கிற காரியத்துல அவங்க தங்களுடைய தேவைகளை சந்திக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, அவர் கேக்குறாரு. அதை கேக்குறார்களே அவங்க புசிக்கிறாங்க இல்லையா, அந்த பிரின்சிபல் அவர் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து என்ன சொல்றாரு, அந்தபடியே கர்த்தரே கட்டளையிட்டிருக்கிறாரே. என்ன சுவிசேஷத்தை செய்கிறவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தினாலே அவங்களுக்கு பொழைப்பு அப்படின்னா அந்த வேலை பண்றவங்களுக்கு அவங்களுக்கு அதுல சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு கர்த்தரே கட்டளையிட்டிருக்காரு. எங்க கட்டளையிட்டினாரு, அவர் 70 பேர் அனுப்பும் போது பர்சல்ல எடுத்துட்டு போவாதீங்க, ஏன்னா அந்த வேலை செய்கிறவன் அந்த ஊதியத்துக்கு தகுதியானவர், உங்க தேவைகளை அவங்க பாத்துக்குவாங்க, போங்க சுவிசேஷ வேலையை செய்யுங்க. அவர் அமைச்சிருக்கிறார், அவரே கட்டளையிட்டு இருக்காரு. இதை கவனிச்சு பாருங்க, பவுல் எதை உதாரணமா எடுக்கிறாரு, போஜன பலியத்தான் உதாரணமா எடுக்கிறாரு. அந்த ஆலயத்துல அவங்க செய்கிற அந்த பணிக்கு அந்த கொள்கையத்தான் இங்க அவர் எடுத்து செய்கிறார். இதையா நான் வலியுறுத்துறேன்னா, எனக்கு ஒருத்தர் சொன்ன அது எனக்கு மனசுல ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு, சில நாட்களா உறுத்திக்கிட்டு இருக்கு. ஏன் உறுத்திக்கிட்டு இருக்குன்னா, பாஸ்டர் வந்து அவரு உங்க சபை வந்து வளர்றது, உங்க சபை வந்து ஒரு ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாரு. ஏங்க அப்படின்னா, உங்க சபையில ஒரு முக்கியமா வளரணும்னா ஒரு முழு நேர ஊழியக்கார் வரணும். உங்க சபைக்கு ஒரு முழு நேர ஊழியக்காரு நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாரு. எனக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், என்னெல்லாம் தெரிஞ்சவரு தான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தாரு, சொன்னது பாருங்க எவ்வளவு நியாயமா இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு காசு வாங்காம ஊழியம் செஞ்சு வரீங்க, அதை இன்னமும் அப்படிதான் வாழ போற கடைசி வரைக்கும் சொல்றீங்க. அதை பத்தி ரொம்ப பெருமை பாராட்டீங்க. அது பெருமை பாராட்டும் போது ஆனா நீ என்ன யோசிச்சு பார்க்கறது இல்ல, அதனால சபையும் அந்த ஊழியமும் எவ்வளவு பாதிக்கப்படுதுன்றத நீங்க யோசிக்கல. ஏன் யோசிக்கிறது இல்ல, ஏன்னா நீங்க இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது வேற ஒருத்தர் வந்து ஒரு முழு நேர பாஸ்டராக இந்த சபையில வந்து ஒரு சம்பளம் வாங்குறதுக்கு வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க, ஒருவேளை வந்தாங்கன்னா இப்படி ஒருத்தர் ஊழியர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் ஊழியர் இருக்கிறாரு, அவர் முழு நேர காசு வாங்குறவரு, அப்ப அவருக்கு என்ன மதிப்பு இருக்கும், இந்த மக்கள் எல்லாம் அவரை எப்படி பார்ப்பாங்க பாருங்க. அவர் கேவலமா அவங்கள பார்க்க மாட்டாங்க, அவருக்கு இருக்க வேண்டிய மதிப்பு. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு வந்து இந்த பிரதரன் இதுல செய்யற மாதிரி, இந்த பிரதரன்ல என்னன்னா எல்லாம் ஃபுல் டைம் ஊழியர் யாரும் இருக்கக்கூடாது, எல்லாம் வேலை செஞ்சுதான் ஊழியர் செய்யணும்னே போயிட்டு இருக்கிற சபை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க அந்த மாதிரி சபையில நீங்க போயிட்டு இருக்கிறீங்க அந்த பாதையில, என்னன்னா யாராவது பாஸ்டரா வச்சோம்னா அவரு வறுமையா வச்சா கீப் த பாஸ்டர் புவர் அண்ட் காட்லின்னுவாங்க. பாஸ்டர் பிச்சைக்காரனா வச்சிருந்தா தான் அவர் ரொம்ப பக்திமானா இருப்பாரு, அதனால அவருக்கு ஜாஸ்தி சம்பளம் கொடுத்துடக்கூடாது. அவர் எப்ப பார் பிச்சைக்காரனா வச்சிருந்தாதான் ரொம்ப ஆண்டவருக்குள்ள வளருவார்னு வச்சிருக்கிற எத்தனையோ தவறான எண்ணங்கள் இருக்கு. அப்படித்தான் நீங்க பாஸ்டரா வைப்பீங்க, அவருக்கு ஜாஸ்தி கரெக்டான சம்பளத்தையும் கொடுக்க மாட்டீங்க, அவருக்கு சந்தோஷத்தோடு செய்யும்படிக்கு ஊழியம் செய்ய மாட்டீங்க. ஐயா அப்படி இத காசு வாங்காம ஊழியம் செய்கிற ஒரு ஊழியத்தை நீங்க ஏற்படுத்தி வச்சுட்டீங்க, அதனால இந்த சபை வளராது, இந்த சபை பெருகாதுன்ட்ட. இதை உங்களுக்கு சொல்றேன், யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதுக்கு தவறான விதைகளை நம்ம விதைச்சுக்கிட்டு இருக்கிறோமா? அதனால இப்ப எனக்கு காசு கொடுங்கன்னு நான் ஒன்றும் கேட்கல. ஆனா இந்த சபை வளரணும்னா அடுத்த நிறைய ஊழியக்காரங்க நமக்கு தேவை, நிறைய பாஸ்டர். இப்ப சபை பெருசா வளரணும்னா விசாரிக்கிற தேவை, குடும்ப விசாரிப்பு தேவை, அதெல்லாம் தேவை. அப்படின்னும் போது நமக்கு இன்னும் பாஸ்டர்ஸ் கொண்டு வரணும். கொண்டு வரும் போது இப்ப நிறைய வளர்ந்துச்சுன்னா ஃபுல் டைம் பாஸ்டர்ஸ் வேணும், எப்படி கொண்டு வருவோம், யார் வருவாங்க? இந்த மாதிரி அவர் சொன்னார் வரமாட்டேன்ட்டாரு, உங்க இதுக்கு வரமாட்டாங்க யாரும். ஒன்னே வரமாட்டேன்னு முதலாவது நீங்க இப்படி ஒரு ஊழியத்தை செஞ்சு முடிச்சுட்டீங்க, அதனால இன்னொருத்த மதிப்பும் இருக்காது, உங்களை பார்க்கும் போது அவரை கேவலமா தான் பார்ப்பாங்க. ரெண்டாவது அவருக்கு சரியான ஊதியத்தையும் கொடுக்க மாட்டீங்க. நீங்க நம்ம என்ன சொல்லுவது, யோசிச்சு பாருங்க. ஆகவே நம்ம இது சீரியஸா யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை வேதத்துக்கு முரணான வேதத்துக்கு முரணான ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். என்ன, ஒரு ஒரு ஊழியக்காரன் தனிப்பட்ட வயதுல நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கோம், சென்னையில அப்படிதான் இருக்காங்க சென்னையில. ஆனா அதுதான் கரெக்டுன்னு இல்ல, சபை வளரல, சபை சப்போர்ட் பண்ண முடியலன்றதுனாலதான் அப்படி இருக்கிறாங்களே தவிர, ஆனா ஒரு முழு நேர ஊழியக்காரர் வச்சுதான் நம்ம சபையை நடத்தணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும் இல்லைங்களா. ஒருவேளை நானே ஒரு தவறான மாதிரி, அது ரொம்ப பெருமையா பேசிக்கிறது, அவரு காசம் வாங்கல, ஒரு காசம் வாங்கல, ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருக்க, அதுவே நம்ம சபை வளராதுக்கு ஒரு வினையாக போய்விடும், யாருமே வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, அது ரொம்ப தப்புங்க. ஆகவே இந்த கிரெயின் ஆஃபரிங், இந்த போஜன பலி நமக்கு என்ன கொடுக்க சொல்லுது, தேவனுடைய மக்களாக நம்முடைய கடமை மீட்பின் ஆராதனை, மீட்புக்காக ஆண்டவர் நம்மளையே அர்ப்பணிக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த போஜன பலியாக புதிய ஏற்பாடுல நாம் நம்முடைய அறுப்புல ஆண்டவர் நமக்கு ஒரு பணத்தை ஒரு வேலையில ஒரு நமக்கு வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை அறுப்பு வர்றது இல்ல. நமக்கு எப்போ அறுப்பு வருது, மாதத்துக்கு ஒரு தடவை வருது இல்லைங்களா. நமக்கு சம்பளம் வரும்போது முதற் பலனாக நான் அதை ஆண்டவருக்கு கொடுப்பேன்ற அந்த காணிக்கை போஜன பலி, பராமரிப்பின் மீட்பின் ஆசீர்வாதத்துக்காக என்னையே கொடுப்பேன், பராமரிப்பின் அறுப்புக்காக என் முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு நம்ம கொடுக்கிறது போஜன பலியினுடைய ஒரு பிரின்சிபல். அது பவுல் அங்கேயே எடுத்து சொல்றாரு, நம்ம படிச்சுட்டு இருக்க பிலிப்பியர்லாம் சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியம். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை பாருங்க, 4வது அதிகாரம் 18வது வசனம்.
எல்லாம் எனக்கு கிடைக்கிறது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியமான உகந்த வலியுமாக எப்பாபிராசித்துவின் கையில் வர கற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கின்றேன்.
பிலிப்பியர் சபை அவருக்கு அனுப்பின உதவிகள் என்னன்றார், அவரு தேவனுக்கு சுகந்த வாசனையாக போகுது. அந்த ஊழியக்காரருக்கு கொடுத்தத வந்து சுகந்த வாசனை ஆண்டவர் பார்க்கிறார்னு பவுலே சொல்ற. எது சுகந்த வாசனை? மீண்டுமாக அந்த போஜன பலிக்கு போகிறார். பாருங்களா, அந்த போஜன பலியின் பிரின்சிபலை எடுத்து புதிய ஏற்பாடுல நம்ம என்ன, நம்ம கொடுக்கற காணிக்கைதான் நம்ம ஆண்டவருடைய ஊழியத்திற்கும் சபைக்கும் ஊழியக்காரனுடைய தேவைகளுக்கும் கொடுக்கற போஜன பலி தான், அந்த காணிக்கை தான் போஜன பலி. இதை எப்படி செய்யணும்? நன்றி உள்ளத்தோடு செய்யணும், நன்றி வாலண்டரியா செய்யணும். யோசிச்சு பாருங்க, இதை நம்ம நன்றியோடு செய்யணும். நான் சொன்ன மாதிரி நமக்கு சம்பளம் வரும்போது நம்ம ஏன் சந்தோஷமா இல்ல, நான் சொன்ன மாதிரி 10 மடங்கு வந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம யோசிச்சு ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது நம்ம நினைச்சுக்கிறோமா, இந்த சம்பளம் வந்து நம்மளுடைய தகுதிக்கு நம்முடைய திறனுக்கு கிடைச்ச ஒரு ஊதியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? ஒருவேளை அப்படி நினைக்கிறதுனால தான் சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். யோசிச்சு பாருங்கண்ணா, நமக்கு ஆண்டவர் வந்து வீட்டுல நல்ல சாப்பாடு கொடுக்கறாரு, நல்ல இது பிரியாணி இருக்குது ஒரு பக்கம், சிக்கன் ஃப்ரை இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு நன்றி வருதா? அதெல்லாம் அது நன்றி இல்லாம வயிறுபுடிய என்ன தொண்டை முற்ற வரைக்கும் புடிச்சுக்கிறது. அதனாலதான் ஆண்டவருடைய அனுகிரகம் இருக்கிறதுல அந்த சாப்பாடும் எல்த கெடுத்துருது இல்லைங்களா? ஒரு நன்றி இருக்கிறது இல்ல சாப்பாட்டுக்கும் சம்பளத்துக்கும் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற பராமரிப்பின் தயவுகளுக்கும் நம்ம நன்றி கத்துக்கலன்னா, அத நன்றிய பழக்கு வைக்கிறது தான் இந்த போஜன பலி. எல்லாத்துக்கும் நன்றி, ஆண்டவரே இதை கொடுத்துருக்கீங்க, பராமரிப்புல சாப்பாடை கொடுத்துருக்கீங்க, மாதம் மாதம் எனக்கு சம்பளத்தை கொடுக்கறீங்க, அதுக்கு நன்றி. அந்த நன்றி இருக்கும் போதுதான் நமக்கு முதற் பலனை ஆண்டவர் கொடுக்கணும்னு தெரியும். அப்பத்தா அவருடைய அனுகிரகத்தை பெற்று நம்ம வாழ முடியும். அப்படி இல்ல, நன்றி இல்லாததுதான் காட்டுது, காணிக்கைய பத்தி இன்ட்ரெஸ்ட் இல்ல, இதை பத்தியும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, எல்லாத்தையும் நம்ம ஆண்டவருடைய அனுகிரகமே கிடைக்காது வாழ்க்கையில. இதை பார்த்து நமக்கு ஆண்டவனாது ரொம்ப அந்த பழையப்பாடு கொள்கைகள்லாம் யோசிச்சு பாருங்க. அது மாயமாலம் இல்லாம செய்யணும், குளித்தமாவதுல இருக்கக்கூடாது, அது உடன்படிக்கையின் பங்காக விசுவாசமாக செய்யணும். உப்பு சாரமற்றதாக அதுல இருக்கணும், அது உப்பு ஆண்டவருடைய உப்பை நான் சாப்பிட்டுருக்கேன், ஆண்டவருக்கு விசுவாசமா இருக்க அப்படின்னு உடன்படிக்கையின் உணர்வோடு அது செய்யணும். இது கடன் சபையின் உடன்படிக்கை, கடவுளுடைய உடன்படிக்கையின் பொறுப்பாக அதை நினைச்சு செய்யணும். அதை செய்யும் போது எப்போ இந்த ரெண்டு பலிகள் ஒழுங்கா இஸ்ரவேல்ல நடந்துச்சோ, நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பலிகள் ஒழுங்கா நடக்கும் போது அந்த மக்கள் செழித்ததும் ஆண்டவருடைய அனுகிரகம் அவங்களுக்குள்ள இருந்ததும் சத்ருக்கள்லாம் அவங்கள தாக்காம அவங்க ஆராதனை சரியா இருக்கும் போது எல்லாமே அவங்க தேசத்துல சரியா இருந்ததை பார்க்கணும். நமக்கும் அதாங்க, நம்ம நம்ம செய்யற பாவங்களையே பெரிய பாவம் ஆராதனையில செய்யற பாவம் தான், முதல் பலகையில உடைக்கிறது தான். நம்ம ஆராதனைய சரியா செய்து ஆண்டவர் கொடுத்த அந்த பரிகார பலிக்கு நம்மளையே நம்ம அர்ப்பணித்து இருக்கும் போது அவருடைய அனுகிரகத்தை பெற்று நாம் ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சு வாழ ஆரம்பிப்போம். அவருடைய பராமரிப்பின் தயவுகளுக்கு அவருக்கு நன்றி காட்டும்படிக்கு காணிக்கைகள்ல நம்ம உண்மையா இருக்கும் போது அவருடைய அனுகிரகம் பெற்று நம்ம வாழ்க்கையில வாழ ஆரம்பிப்போம். சபை வளரும், ஊழியக்காரர்களுடைய தேவை சந்திக்கப்படும் இல்லைங்களா, அந்த சபை தேவ ராஜ்யம் வளரும். அப்படித்தாங்க சபை வளர்ந்து, அப்படித்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வளர்ந்தாங்க. அது எப்போ இந்த ரெண்டு காணிக்கையில ஆட்டம் காட்டு ஆரம்பிச்சாங்களோ, இதயத்துல நன்றி இல்லாம போச்சோ, அப்பதான் அந்த நாடு கீழே கீழே போச்சு. இன்னைக்கும் அப்படித்தான் நம்ம சபை, நம்ம ஆராதனை விஷயங்கள் இது ரெண்டுல ஒழுங்கா இல்ல, எல்லாத்துலயும் எதுலயுமே ஒழுங்கு வராது. ஆண்டவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காது. தேவன் இந்த பாடத்தை படிக்க உதவி செய்யும்.